ஓம் சாந்தி. மே 6, 2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழுமையாக தூய்மையாகின்ற பொழுதே உங்களின் அர்ப்பணம் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் எந்த அளவிற்கு தூய்மையாகியுள்ளீர்கள் என நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இதயத்தை கேட்க வேண்டும். கேள்வி: இந்நேரத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் ஏன் உங்களை பெரும் சந்தோஷத்துடன் அர்ப்பணம் செய்கின்றீர்கள்? ஏனெனில் இந்நேரத்தில் உங்களை தந்தைக்கு அர்ப்பணிப்பதால் அவர் தன்னை 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு அர்ப்பணிப்பார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்நேரத்தில் மனிதர்கள் அனைவரும் அழிவற்ற ருத்ர ஞான யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இதனாலேயே நீங்கள் உங்களின் சரீரம், மனம், செல்வத்தை பெரும் சந்தோஷத்துடன் முன்கூட்டியே அர்ப்பணித்து உங்களிடமுள்ள அனைத்தையும் ஒரு தகுதியான முறையில் பயன்படுத்துகின்றீர்கள். பாடல்: உங்கள் இதய கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள். ஓம் சாந்தி. கடவுள் சிவன் பேசுகின்றார். அவர் நிச்சயமாக தனது குழந்தைகளுக்கு மாத்திரமே இந்த ஞானத்தையும் ஸ்ரீமத்தையும் கொடுக்கின்றார். ஓ குழந்தைகளே, ஓ ஆத்மாக்களே, உயிர் ஷரீரத்தை பிரியும் பொழுது, ஆத்மா ஷரீரத்தை விட்டு செல்லும் பொழுது, இந்த இரண்டுமே ஒன்றுதான். ஓ மனிதரே அல்லது ஓ குழந்தையே, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பாவமும் புண்ணியமும் இருக்கின்றன என நீங்கள் பார்த்தீர்களா? எவ்வாறு அரை கல்பத்திற்கு புண்ணியமும் அரை கல்பத்திற்கு பாவமும் இருக்கின்றன என்ற கணக்கு உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. நீங்கள் உங்களுடைய புண்ணியம் என்னும் ஆஸ்தியை ராமர் என்று அழைக்கப்படுகின்ற தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள். அசரீரியானவரே ராமர் என்று அழைக்கப்படுகின்றார். இது சீதைக்கு உரியவரை குறிப்பிடவில்லை. நீங்கள் உண்மையில் அரை கல்பத்திற்கு தூய புண்ணிய ஆத்மாக்களாக இருந்தீர்கள் என்பதும், பின்னர் அரை கல்பத்திற்கு பாவ ஆத்மாக்கள் ஆகினீர்கள் என்பதும், பிரம்மாவின் வாழ்வழி தோன்றல்களான பிராமணர்கள் ஆகியுள்ள குழந்தைகளான உங்கள் புத்தியில் இப்பொழுது பிரவேசிக்கின்றன. நீங்கள் இப்பொழுது தூய புண்ணிய ஆத்மாக்கள் ஆக வேண்டும். நீங்கள் எந்த அளவிற்கு புண்ணிய ஆத்மா ஆகியுள்ளீர்கள் என நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இதயத்தை கேட்க முடியும். நீங்கள் எவ்வாறு பாவ ஆத்மாவிலிருந்து ஒரு புண்ணிய ஆத்மா ஆகலாம் என்று தந்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்தி உள்ளார். யாகங்கள் வளர்ப்பதாலோ அல்லது தபஸ்யா போன்றவற்றை செய்வதாலோ உங்களால் புண்ணிய ஆத்மாக்கள் ஆக முடியாது. அது பக்தி மார்க்கமாகும். அதனை செய்வதன் மூலம் எந்த மனிதரும் ஒரு புண்ணிய ஆத்மா ஆக முடியாது. நீங்கள் புண்ணிய ஆத்மாக்கள் ஆகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அசுர கட்டளைகளை பின்பற்றுவதன் மூலம் பாவ ஆத்மாக்கள் ஆகுவதால் நீங்கள் ஏனியில் தொடர்ந்தும் கீழிறங்கினீர்கள். நீங்கள் எந்த அளவு புண்ணிய ஆத்மாக்களாகி சந்தோஷமென்னும் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என உங்களில் எவருமே அறிய மாட்டீர்கள். மனிதர்கள் அனைவரும் தந்தையை நினைவு செய்து அவரை பரம்பிதா பரமாத்மா என்று அழைக்கின்றார்கள். பிரம்மா விஷ்ணு சங்கரரை கடவுள் என அழைக்க முடியாது. வேறு எவருமே கடவுள் என அழைக்கப்பட முடியாது. இந்நேரத்தில் நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவை பற்றிய பேசிய பொழுதிலும் பக்தி மார்க்கத்தில் உள்ள அனைவருமே மக்களின் தந்தையை பிரஜாபிதாவை நினைவு செய்வதில்லை. அசரீரியான தந்தையே அனைவராலும் நினைவு செய்யப்படுகின்றார். ஓ தந்தையாகிய கடவுளே, ஓ பகவானே கடவுளே, இவையே அவர்களுடைய வாயிலிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகள். அவர்கள் ஒரே ஒருவரை மாத்திரமே நினைவு செய்கின்றனர். மனிதர்களால் என்றுமே தங்களை தந்தையாகிய கடவுள் என்று அழைக்கவோ அல்லது பிரம்மா விஷ்ணு சங்கரரும் தங்களை தந்தையாகிய கடவுள் எனவோ அழைக்க முடியாது. அவர்களுக்கு ஷரீர பெயர்கள் உள்ளன. தந்தையாகிய கடவுள் ஒருவர் மாத்திரமே இருக்கின்றார். அவருக்கென சொந்தமாக ஒரு ஷரீரம் இல்லை. பக்தி மார்க்கத்தில் மக்கள் சிவனை பெருமளவில் வழிபடுகின்றார்கள். சிவ் பாபா இந்த சரீரத்தின் மூலம் ஓ குழந்தைகளே என உங்களுடன் பேசுகின்றார் என்பதை குழந்தைகளான நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். அவர் இதை அதிக அளவு அன்புடன் கூறுகின்றார். தானே தூய்மையாக்குபவரும் அனைவருக்கும் சத்கதி அருள்பவரும் என்பதை அவர் அறிவார். மக்கள் தந்தையின் புகழ் பாடுகின்றனர், ஆனால் அவர் 5000 வருடங்களின் பின்னர் வருகின்றார் என அவர்கள் அறிய மாட்டார்கள். அவர் நிச்சயமாக கலியுக இறுதியின் பொழுதே வருகின்றார். இப்பொழுது இது கலியுக இறுதி என்பதால் அவர் நிச்சயமாக வந்துவிட்டார். நீங்கள் ஸ்ரீமத்தை பெறுகின்றீர்கள், ஆனால் அது ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து வருவதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மாவும் ஸ்ரீமத்தை பின்பற்றியதால் தேவராகினார். 84 பிறவிகள் எடுத்ததனால் நீங்கள் இப்பொழுது அசுர கட்டளைகளை பின்பற்றுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், உங்கள் சக்கரம் முடிவடைய உள்ள பொழுதே நான் வருகின்றேன். ஆரம்பத்தில் வந்த நீங்களே இப்பொழுது முற்றிலும் முக்கிய நிலையில் உள்ளீர்கள். ஒரு மரம் முற்றிலும் முக்கிய நிலையை அடைகின்ற பொழுது முழு மரமுமே அவ்வாறு ஆகிவிடுகின்றது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் தமோ பிரதானம் ஆகுவதால் அனைவரும் தமோ பிரதானம் ஆகிவிட்டார்கள். இதுவே மனித உலகின் பலவித மதங்களை கொண்ட விருட்சமாகும். இது தலைகீழான விருட்சம் எனவும் அழைக்கப்படுகிறது. அதன் விதை மேலே உள்ளது. முழு விருட்சமும் அந்த விதையீடானவரில் இருந்தே வெளிப்படுகிறது. மக்கள் கூறுகின்றனர், ஓ தந்தையாகிய கடவுளே. ஆத்மாக்களே இதை கூறுகின்றார்கள். ஒவ்வொரு ஆத்மாவினது பெயரும் ஆத்மாவே. ஓர் ஆத்மா ஒரு சரீரத்தினுள் பிரவேசிக்கும் பொழுது சரீரத்திற்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. இந்த நாடகம் தொடர்கிறது. ஆத்மாக்களின் உலகில் இந்த நாடகம் இல்லை. அதுவே நாடகத்திற்கான இடமாகும். இங்கேயே நாடகத்திற்கான ஒளி மற்றும் அனைத்தும் உள்ளன. ஆத்மாக்கள் வசிக்கும் இடத்தில் சூரியன் சந்திரன் அல்லது நாடகத்தின் எந்த செயற்பாடுகளும் இருப்பதில்லை. பகலும் இரவும் இங்கேயே உள்ளன. சூட்சும உலகிலோ அல்லது அசரீரி உலகிலோ இரவோ அல்லது பகலோ இருப்பதில்லை. இதுவே கர்மக்ஷேத்திரம். இங்கேயே மக்கள் நல்ல தீய செயல்களை செய்கின்றனர். சத்திய திரேதாயுகங்களில் நல்ல செயல்களே இருக்கின்றன. ஏனெனில் 5 விகாரங்கள் என்ற ராவணனின் ராஜ்யம் அங்கு இருப்பதில்லை. தந்தை இங்கே அமர்ந்திருந்து செயல், நடுநிலை செயல், பாவ செயலின் ரகசியங்களை உங்களுக்கு கூறுகின்றார். செயல்கள் செய்யப்படவே வேண்டும், ஏனெனில் இது கர்ம க்ஷேத்திரமாகும். சத்தியுகத்தில் மக்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் நடுநிலையானவை. அங்கே ராவண ராஜ்யம் இல்லை, அது ஸ்வர்க்கம் என அழைக்கப்படுகிறது. இந்நேரத்தில் ஸ்வர்க்கம் எதுவும் இல்லை. சத்யுகத்தில் ஒரு பாரதம் மாத்திரமே இருந்தது. அங்கே வேறு எந்த தேசமும் இருக்கவில்லை. கூறப்பட்டுள்ளது ஸ்வர்க்க கடவுளாகிய தந்தை. எனவே தந்தை நிச்சயமாக ஸ்வர்க்கத்தை படைக்கின்றார். பாரதமே புராதன தேசம் என்பதை அனைத்து தேசத்தினரும் அறிவார்கள். முதலில் பாரதம் மாத்திரமே இருந்தது என எவருமே அறிய மாட்டார்கள். அது இப்பொழுது அவ்வாறு இல்லை. இது 5000 வருடங்களுக்கு முந்தைய விஷயமாகும். கிறிஸ்துவுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் பாரதம் சொர்க்கமாக இருந்தது என கூறப்பட்டுள்ளது. படைப்பவர் நிச்சயமாக படைப்பை படைக்கின்றார். தமோபிரதான் புத்திகளை கொண்டுள்ளதால் அவர்கள் இந்த அளவை கூட புரிந்து கொள்வதில்லை. பாரதமே அனைத்திலும் அதி உயர்ந்த தேசமாகும். அது மனித உலகின் முதல் சந்ததியாகும். இந்த நாடகம் நிச்சயிக்கப்பட்டது. செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு உதவுகின்றனர். இது ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்தும் வந்துள்ளது. பக்தி மார்க்கத்திலும் செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு தானம் செய்கின்றார்கள். எவ்வாறாயினும் இது தூய்மையற்ற உலகம். மக்களால் என்ன தானங்கள் கொடுக்கப்பட்டாலும் அதில் தூய்மையற்றவர்களே தானம் செய்வதுடன் தூய்மையற்றவர்களே அதை பெறுகின்றனர். தூய்மையற்றவர்கள் தூய்மையற்றவர்களுக்கு தானம் செய்வதனால் என்ன பலனை பெறுவார்கள்? அவர்கள் எத்தனை தானம் செய்தாலும் என்ன? எந்த அளவு புண்ணியம் செய்தால் என்ன? அவர்கள் தொடர்ந்தும் கீழிறங்கியே வந்துள்ளார்கள். பாரதம் தானம் செய்ததை போன்று வேறு எந்த நாடும் செய்யவில்லை. நீங்கள் இப்பொழுது உங்களிடம் உள்ள உங்கள் சரீரம் மனம் செல்வம் அனைத்தையும் இதில் அர்ப்பணம் செய்கின்றீர்கள். இதுவே சுயராஜ்யத்தை பெறுவதற்காக குதிரை அர்ப்பணிக்கப்பட்ட அழிவற்ற ருத்ர ஞான யாகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆத்மா கூறுகின்றார், இந்த பழைய சரீரமும் இங்கே அர்ப்பணிக்கப்பட வேண்டும். முழு உலகிலுள்ள மக்களும் இதில் அர்ப்பணிக்கப்படுவார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே நாங்கள் ஏன் எங்களை பாபாவிற்கு சந்தோஷத்துடன் அர்ப்பணிக்க கூடாது? நீங்கள் தந்தையை நினைவு செய்கின்றீர்கள் என்பதை ஆத்மாக்களான நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் கூறுகின்றீர்கள், பாபா, நீங்கள் வருகின்ற பொழுது நான் என்னை உங்களுக்கு அர்ப்பணிப்பேன். ஏனெனில் நான் என்னை உங்களுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் உங்களை 21 பிறவிகளுக்கு எனக்கு அர்ப்பணிப்பீர்கள். இது ஒரு பேரமாகும். நான் என்னை உங்களுக்கு அர்ப்பணிக்கின்றேன். நீங்கள் உங்களை எனக்கு 21 முறை அர்ப்பணிக்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகும் வரை நான் உங்கள் அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களான நீங்கள் தூய்மையாகுவீர்கள். தந்தையை மறப்பதனால் நீங்கள் தூய்மையற்றவர்களாகவும் சந்தோஷமற்றவர்களாகவும் ஆகிவிட்டீர்கள். மக்கள் சந்தோஷமற்றிருக்கும் பொழுது அடைக்கலம் தேடுகின்றார்கள். நீங்கள் ராவணனால் 63 பிறவிகளுக்கு சந்தோஷமற்றவர்கள் ஆக்கப்பட்டீர்கள். இதில் ஒரு சீதையை பற்றிய கேள்வி மாத்திரம் இருப்பதில்லை. மனிதர்கள் அனைவருமே சீதைகள். எவ்வாறு சீதை ராவணனால் துன்பக் குடிலில் இடப்பட்டார் என்னும் ஒரு கதையை அவர்கள் இராமாயணத்தில் எழுதியுள்ளார்கள். உண்மையில் அவை அனைத்தும் இந்த நேரத்தையே குறிப்பவை. அனைவரும் 5 விகாரங்கள் என்னும் ராவணனின் சிறையில் இருக்கின்றனர். இதனாலேயே அவர்கள் துன்பத்தில் அழைக்கின்றனர். எங்களை இதிலிருந்து விடுவியுங்கள். இது ஒருவரை பற்றிய கேள்வி அல்ல. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், முழு உலகமும் ராவணனின் சிறையில் உள்ளது. இது ராவண ராஜ்யமாகும். தங்களுக்கு ராம ராஜ்யம் வேண்டுமென காந்திஜியும் மற்ற அனைவரும் கூறினார்கள். சந்நியாசிகள் என்றுமே தங்களுக்கு ராமராஜ்யம் வேண்டும் என கூறுவதில்லை. பாரத மக்களே இதை கூறுகின்றனர். இந்த நேரத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இல்லை. மற்ற அனைத்து கிளைகளும் உள்ளன. சத்யுகம் இருந்த பொழுது அங்கே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஒன்றே அந்நேரத்தில் இருந்தது. அந்த பெயர் மாறிவிட்டது. அவர்கள் தங்களுடைய சொந்த தர்மத்தை மறந்து மற்ற மதங்களுக்கு மாறிவிட்டார்கள். பலர் மற்ற மதங்களுக்கு மாற்றப்பட்டதால் இருந்திருக்க வேண்டியதை விடவும் இந்துக்களின் ஜனத்தொகை குறைவாகவே உள்ளது. இதனாலேயே பாரத மக்களின் ஜனத்தொகை குறைவடைந்து விட்டது. இல்லை என்றால் பாரத மக்களின் ஜனத்தொகையே மிக பெரியதாக இருந்திருக்கும். அவர்கள் பல மதங்களுக்கும் மாற்றப்பட்டுள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், உங்களுடைய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமே அனைத்திலும் உயர்வானது. நீங்கள் சத்தோபிரதானமாக இருந்தீர்கள். பின்னர் மாற்றமடைந்து தமோபிரதானம் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் அழைத்த தூய்மையாக்குபவரான ஞான கடல் இப்பொழுது நேரடியாகவே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளான நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவரே ஞான கடலும் அன்பு கடலும் ஆவார். கிறிஸ்துவை அதே போன்று புகழ முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணரையும் ஞான கடல் அல்லது தூய்மையாக்குபவர் என்று அழைக்க முடியாது. ஒரே ஒரு கடலே இருக்கின்றார். 4 திசைகளிலும் சுற்றி வர ஒரு கடலே உள்ளது. 2 கடல்கள் இல்லை. அது மனித உலகின் நாடகமாகும். ஒவ்வொருவரும் இதில் தம் தம் சொந்த பாகத்தை கொண்டுள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், எனது கடமை மற்றோரின் கடமையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. நானே ஞான கடல். நீங்கள் என்னை தூய்மையாக்குபவர் என்று அழைக்கின்றீர்கள். பின்னர் நீங்கள் என்னை விடுதலையாக்குபவர் எனவும் அழைக்கின்றீர்கள். அவர் எதிலிருந்து உங்களை விடுதலையாக்குகின்றார்? எவருமே இதையும் அறிய மாட்டார்கள். நீங்கள் சத்திய திரேதாயுகங்களில் மிகவும் சந்தோஷமாக இருந்தீர்கள் என்பதை அறிவீர்கள். அது ஸ்வர்க்கம் என்று அழைக்கப்பட்டது. அது இப்பொழுது நரகமாகும். இதனாலேயே அனைவரும் அழைக்கின்றனர், எங்களை துன்பத்திலிருந்து விடுதலையாக்கி சந்தோஷ பூமிக்கு அழைத்து செல்லுங்கள். சந்நியாசிகள் ஒருபொழுதும் இன்னென்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என கூறுவதில்லை. அவர்கள் இன்னார் இன்னார் அப்பால் உள்ள தாமமாகிய நிர்வாண தாமத்திற்கு சென்று விட்டார்கள் என்றே கூறுகின்றனர். வெளிநாடுகளிலும் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னார் இன்னார் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார். அந்த ஆத்மா தந்தையாகிய கடவுளிடம் சென்று விட்டதாக அவர்கள் நம்புகின்றனர். ஏனெனில் உண்மையில் சொர்க்கம் இருந்ததாலேயே அவர்கள் தந்தையாகிய சொர்க்க கடவுளை பற்றி பேசுகிறார்கள். அது இப்பொழுது இல்லை, நரகத்திற்கு பின்னர் சொர்க்கம் இருக்க வேண்டும். தந்தையாகிய கடவுள் சொர்க்கத்தை ஸ்தாபிப்பதற்கு இங்கேயே வர வேண்டும். சூட்சும உலகிலோ அல்லது அஷரீரி உலகிலோ சொர்க்கம் இல்லை. தந்தை நிச்சயமாக இங்கே வர வேண்டும். தந்தை கூறுகின்றார், நான் வந்து ஜடப்பொருளின் ஆதாரத்தை எடுக்கின்றேன். நான் மனிதர்கள் பிறப்பதை போன்று பிறப்பு எடுப்பதில்லை. நான் ஒரு கர்ப்பப்பையில் பிரவேசிப்பதில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் கர்ப்பப்பையில் பிரவேசிக்கின்றீர்கள். சத்தியுகத்தில் கர்ப்பப்பை ஒரு மாளிகை போன்றுள்ளது. ஏனெனில் தண்டனை பெறும் வகையில் அங்கே எந்த பாவ செயல்களும் செய்யப்படுவதில்லை. இதனாலேயே அது கர்ப்பப்பை மாளிகை என அழைக்கப்படுகிறது. இங்கே ஆத்மாக்கள் பாவ செயல்கள் செய்வதனால் தண்டனையை அனுபவம் செய்ய வேண்டியுள்ளது. இதனாலேயே கர்ப்பப்பை சிறை என அழைக்கப்படுகிறது. இங்கே ராவண ராஜ்யத்தில் மக்கள் தொடர்ந்தும் பாவம் செய்கிறார்கள். அது பாவ ஆத்மாக்களின் உலகமாகும். அது புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாகிய சொர்க்கமாகும். ஸ்ரீ கிருஷ்ணர் அரச நிலையில் மிதந்து வந்ததாக கூறப்பட்டுள்ளது. இவ்வாறே அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழை காட்டுகிறார்கள். சத்தியத்தில் கர்ப்பப்பையில் எவ்விதமான துன்பமும் இல்லை. தந்தை உங்களுக்கு செயல், நடுநிலை செயல், பாவ செயல்களின் தத்துவத்தை விளங்கப்படுத்தியுள்ளார். அவர்கள் கீதை என்ற சமய நூலை இதிலிருந்தே எழுதினார்கள். ஆனால் கடவுள் சிவன் பேசுகின்றார் என்பதற்கு பதிலாக அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை பயன்படுத்தி உள்ளார்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சந்தோஷம் என்னும் உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பதை இப்பொழுது அறிவீர்கள். பாரதம் இப்பொழுது ராவணனால் சபிக்கப்பட்டுள்ளது. இதனாலேயே அது மிகவும் சீரழிந்ததாகிவிட்டது. இந்த பெரிய சாபமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. தந்தை வந்து ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். நீங்கள் நீண்ட ஆயுளை உடையவராக இருப்பீர்களாக. நீங்கள் குழந்தைகளை கொண்டிருப்பீர்களாக. நீங்கள் செல்வந்தர்களாக இருப்பீர்களாக. அவர் சகலவிதமான சந்தோஷம் என்னும் உங்களின் ஆஸ்தியை உங்களுக்கு கொடுக்கின்றார். அவர் வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் இதனை கற்பதனால் தேவர்கள் ஆகின்றீர்கள். புதிய படைப்பு படைக்கப்படுகிறது. பிரம்மாவின் மூலம் தந்தை உங்களை தனக்கு சொந்தமாக்குகின்றார். பிரஜாபிதா பிரம்மா நினைவு கூறப்படுகின்றார். நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகளான அவரின் குழந்தைகள் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் பாட்டனாரின் ஆஸ்தியை தந்தையின் மூலம் பெறுகின்றீர்கள். நீங்கள் முன்னரும் அதை பெற்றுக் கொண்டீர்கள். தந்தை இப்பொழுது மீண்டும் வந்துள்ளார். தந்தையின் குழந்தைகள் தந்தையிடமே செல்ல வேண்டும். எவ்வாறாயினும் மனித உலகம் பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் ஸ்தாபிக்கப்பட்டதாக நினைவு கூறப்படுகிறது. அது இங்கேயே இடம்பெற வேண்டும். ஆத்மாக்கள் என்ற ரீதியில் நீங்கள் சகோதரர்கள் என்று கூறுகின்றீர்கள். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஆகும் பொழுது நீங்கள் சகோதர சகோதரிகள். இந்நேரத்தில் நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள். நீங்கள் உங்களின் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெற்றீர்கள். நீங்கள் இப்பொழுது தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். ஷிவ் பாபா கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களான நீங்கள் ஷிவ் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அவரை நினைவு செய்வதால் மாத்திரமே நீங்கள் தூய்மையாகுவீர்கள். வேறெந்த வழியும் இல்லை. நீங்கள் தூய்மையாகாமல் முக்தி தாமத்திற்கு செல்ல முடியாது. முதலில் ஜீவன் முக்தி தாமத்தில் புராதன தேவ தர்மம் இருந்தது. பின்னர் மற்ற அனைத்து மதங்களும் வரிசை கிரமமாக வர தொடங்கின. இறுதியில் தந்தை வந்து அனைவரையும் துன்பத்திலிருந்து விடுவிக்கின்றார். அவர் விடுதலையாக்குபவர் என அழைக்கப்படுகின்றார். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் அழைக்கின்றீர்கள், பாபா வாருங்கள். எங்களை தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையாக்குங்கள். ஓர் ஆசிரியர் உங்களுக்கு கற்பிப்பதை மாத்திரமே செய்கின்றார். அவர் உங்களின் குணாதிசயங்களை உருவாக்குகின்றாரா? இதுவும் ஒரு கல்வியாகும். ஞான கடலான தந்தை மாத்திரமே வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. செயல், நடுநிலை செயல், பாவ செயல் என்பவற்றின் தத்துவத்தை அறிந்து மேலும் பாவ செயல்கள் எதையும் செய்யாதீர்கள். கர்ம க்ஷேத்திரத்தில் செயல்களை செய்யும் பொழுதும் விகாரங்கள் அனைத்தையும் துறப்பதனால் பாவ செயல்களிலிருந்து பாதுகாப்பாக இருங்கள். இரண்டு, தந்தை உங்களின் அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு தூய்மையாகுங்கள். தூய்மையாகி தூய உலகிற்கு செல்லுங்கள். இந்த யாகத்தில் உங்கள் சரீரம் மனம் செல்வத்தை அர்ப்பணித்து உங்களிடமுள்ள அனைத்தையும் ஒரு தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகி இந்த ஞானத்தின் ஒளியாலும் சக்தியாலும் தடைகளை அழிப்பவர் ஆகுவீர்களாக. பக்தி மார்க்கத்தில் தடைகளை அழிப்பவராக கணேஷ் காட்டப்படுகின்றார். அத்துடன் கூடவே அவர் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர், அதாவது ஞானபதி என்றும் அறியப்படுகின்றார். மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகின்ற குழந்தைகளான நீங்கள் ஒருபொழுதும் தடைகளால் தோற்கடிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் இந்த ஞானம் ஒளி மற்றும் சக்தி எனப்படுகிறது. இதன் மூலம் உங்களின் இலக்கை அடைவது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதேபோல் தடைகளை அழிப்பவர்களும் தந்தையுடன் சதா ஒன்றிணைந்திருப்பவர்களும் தொடர்ந்தும் இந்த ஞானத்தை கடைபவர்களும் ஒரு பொழுதும் தடைகளால் தோற்கடிக்கப்பட முடியாது. ஸ்லோகம். உள்ளும் புறமும் உள்ள குறைகள் அனைத்தையும் தந்தையிடம் முற்றும் முழுதுமாக ஒப்படையுங்கள். உங்களிடம் அக சக்தி ஏற்படும். அவ்யக்த இஷாரா. சதா ஆடாத, அசைக்க முடியாத மற்றும் நிலையான ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். இது இப்பொழுது ஆடாத, அசைக்க முடியாதவராக இருப்பதை நீங்கள் அனுபவம் செய்வதுடன் மற்றவர்களையும் அனுபவம் அடைய செய்வதற்கான நேரமாகும். விளையாட்டுகள் விளையாடுகின்ற நேரம் இப்பொழுது முடிவடைந்து விட்டது. இப்பொழுது சதா சக்திசாலியாகி தொடர்ந்து பலவீனமான ஆத்மாக்களை சக்திசாலி ஆக்குங்கள். உங்களிடம் பலவீனமான சமஸ்காரங்கள் இருந்தால் நீங்கள் மற்றவர்களையும் பலவீனம் ஆக்குவீர்கள். இந்த ஞானத்தின் ஒவ்வொரு கருத்திலும் அனுபவசாலி ஆகுவதற்கு ஏகாந்தத்தை விரும்புபவராகி உங்களின் ஒருமுகப்படுத்தும் பயிற்சியை அதிகரியுங்கள். ஓம் சாந்தி.